எல்லாருக்கும் தேவன் கிருபை வரங்களை தந்திருக்கின்றார். எல்லாருக்கும் கிருபை வரங்களை கர்த்தர் தந்திருக்கும் போது இந்த கிருபை வரங்கள் பலன் அற்று போகக்கூடாது. அப்போதுதான் அவர் சொல்லுகிறார், இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில நான் ஒருவன் மட்டும் இந்த வரங்களை பயன்படுத்துகிறவனாக இருக்கும் போது, அல்லாவிட்டால் என்னுடைய இந்த ஒரு வரம் மட்டும் அது முழுவதுமாக பயன்படுத்தப்படும் போது மற்ற போகிற ஒரு எண்ணம் என்னுடைய மனதிலே தோன்றினபடியால் அதற்காக ஜபித்து இந்த திருச்சபையை டிசால்வ் பண்றாங்க. அதாவது இந்த திருச்சபை சிறுக்கு அதிகமான சிறு சிறு குரூப்ஸ் ஆரம்பித்து அந்தந்த சிறு சிறு குரூப்ஸ் வந்து 300 இடங்கள்ல அவங்க இன்னைக்கு ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். 300 தலைவர்கள் 300 இடங்கள்ல ஊழியங்கள் நடைபெறுகின்றது. ஒரு போதகருடைய ரொம்ப பொருத்தமாக தெரிந்தது என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் திருச்சபை வளரும் போது ஸ்மால் குரூப்ஸ் என்று சொல்லுவார். இந்த செல்ஸ் ஆரம்பிக்காவிட்டால் கட்டடம் மட்டும்தான் இருக்கும். அங்கு வருகிற மக்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம தான் சொல்லுவோம் இல்லையா, பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோமே, ட்ரெடிஷனல் கிறிஸ்தவர்கள். இந்த ஆலயத்துக்கு அது எங்க அப்பாவுடைய ஆலயம், எங்க குடும்ப ஆலயம் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு பெயர் பிரஸ்தாபத்தில் மட்டும் நின்று வாழ்க்கையை முடித்து விடுவோம். அது அல்ல. இந்த ஊழியர் செய்தது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதை அவர் ரொம்ப ஒரு இரக்கத்தோடு கிருபையோடு நாம் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒன்று. இன்னொரு போதகர், அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு செக்குலர் சேனல்ல அவரையும் பண்றாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார்னு சொன்னா, அவங்க இந்த ஊழியத்துல இருந்த நாட்கள்ல பெரிய பெரிய மெகா சர்ச் வச்சுட்டீங்களேன், மெகா சர்ச்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல, செலிபிரிட்டிஸ் சொல்லுவாங்க, அப்படி அவங்கள ஆக்கிடுவாங்க, அவங்கள போக்கஸ் பண்ணி அவங்கள எப்படி ஆக்கின உடனே. அப்ப அதான் அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இந்த ஊழியத்தின் நாட்கள் கர்த்தர் அந்த சபையையும் 100 கீழாக இருந்த 100 பேர் தான் சபையில அங்கத்துவம் வகித்திருந்தார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான சேர்ந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மெகா சர்ச், அதுல பாஸ்டராக இருக்கிறாங்க. அப்ப அவர் இந்த ஊழியத்தின் நாட்கள்ல ஒரு பிசினஸ், அதோட அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. ஒரு பிசினஸ், என்ன பிசினஸ் நீங்க தான் போய் பார்க்கணும், நான் அதை சொல்ல விரும்பல. ஃபேஷியல், அதாவது உங்க முகம் வந்து 28 வயசுல இருக்கிறது மாதிரி 55 நினைக்கிறேன், 55 வயசுல எனக்கு 58 ஆகி அதனால எனக்கு அது பொருந்தாது. 55 வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும். அவங்க 60 வயசு அவங்களுக்கும் பொருந்தாது, அதெல்லாம் வேஸ்ட். ஆனா அவர் சொல்ற என்னன்னா, 28 வயசுல இருக்கிறது மாதிரி உங்க ரோமத்தை வைத்துக் கொள்ள முடியும், அப்படி ஒரு கிரீம். அந்த கிரீம் அதுல அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, ப்ரமோஷனுக்கு, மார்க்கெட்டிங்க்கு, விதவிதமான காரியங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பினால அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்னு சொன்னா, இந்த ஊழியத்தை விட்டுவிட்டு, இந்த திருச்சபையை விட்டுவிட்டு இதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்திருக்காங்க. ரெண்டும் இதே வாரத்துல நாம் பார்க்க நேரிட்ட போது என்னை கொஞ்சம் சிந்திக்க வைத்த ரெண்டு வீடியோ. அதுல நான் முதலாவது பகிர்ந்து கொண்ட அந்த போதகர் செய்த அந்த பெரிய காரியம் என்னை மிகவும் பாதித்தது. ஒவ்வொரு ஊழியர்களும் அதை செய்வோமையானால், நாங்கள் செய்வோமையானால், எங்களுக்கென்று ராஜ்யத்தை கட்ட, எங்களுக்கென்று ஒரு விஸ்தாரமான ஒரு காரியத்தை வைத்து விடாதபடிக்கு ஸ்மால் செல்ஸ் ஆரம்பித்து திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருடைய வரங்களையும் அறிந்து அதை பயன்படுத்த ஊழியர்கள் முன் வருவார்களேயானால் தேவநாமம் மகிமைப்படும். இல்லை, வருகிறவர்களெல்லாம் இவ்விதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனே ஷோ நடத்துவானே ஆனால் அவனுடைய நாமம் மகிமைப்படும். எது எப்படி என்பதை வேதம் சொல்லுகிறதன்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை நாம் மறந்து போகக்கூடாது. பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 11:29 சொல்லுகின்ற தேவனுடைய கிருபை வரங்கள் பாராட்டுகள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபை வரங்கள் என்று சொல்லும் போது நீங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள, இதை விரும்பி எனக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை வரம் அல்ல. கிருபை வரம் என்று சொல்லுவது ஆண்டவரே பரிசுத்தம் அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுப்பது கிருபை வரம். எனவே எந்த ஒரு வரத்தையும் அநேக சொல்லுவார்கள், காத்திருங்கள் கிடைக்கும், இதை நீங்கள் திருப்பி என்று சொல்லுவது வேதத்தின் படி அது சரியல்ல. நீங்கள் தான் உதவி செய்யலாம், செய்திகள் உங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் நீங்கள் கொள்வது கிருபை வரம் அல்ல. கிருபை வரம் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுவது அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கப்படுவது. அது மாறாது, அது மாறாது. ரோமர் நிருபத்தில் 12 இப்போது நாம் வாசிக்க கேட்டு அதாவது நானே உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்ட, ஒரு சரீரம் எடுத்துக்கிடுங்க. அந்த சரீரத்துல அல்ல மட்டும் ரொம்ப பெருசா இருந்து உடம்பு நல்லா இருந்ததுன்னா ஏதோ ஒரு வியாதின்னு அர்த்தம் இல்லையா? அதை விட்டுருங்களேன், என்ன மாதிரி கண்ணு வச்சுக்கிட்டீங்களேன், நிறைய பேருக்கு இந்த எடை ரொம்ப பெருசா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது, அது பெருசாயிட்டே போயிட்டு இருக்குதுன்னு வச்சுட்டீங்களேன், அது ரொம்ப பெருசாகி தலை ரொம்ப சின்னது, காலெல்லாம் இப்படி இருக்குதுன்னு வச்சுட்டீங்களேன், ஏதோ வியாதி என்று அர்த்தம். கால் ரெண்டும் ரொம்ப வீக்கம், மீதி எல்லாம் மெலுசா இருக்குதுன்னா ஏதோ வியாதி என்று அர்த்தம். இவைகளுக்கெல்லாம் மருந்து உண்டு, இவைகளுக்கெல்லாம் மருந்து உண்டு. அதே போலத்தான் நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த வரங்களை ஞாபகத்து வைத்துக் கொண்டு, இந்த வரங்கள் ஒரே அளவாக ஒரு திருச்சபையில் பயன்பட்டால் அந்த திருச்சபை ஆரோக்கியமான திருச்சபை, அந்த திருச்சபையில் கர்த்தருடைய நாம் மகிமைப்படும். ஞாபகத்து வைத்துக் கொள்ளுவோம். இல்ல தலை மட்டும் இங்கு இருக்குது, மீதி எல்லாம் மெலிஞ்சிருக்குதுன்னு சொன்னா அந்த திருச்சபையில ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது. அந்த வியாதிக்கு ஆண்டவரிடத்துல நாம் மருந்து கேட்க வேண்டும். இந்த 7 கிருபை வரங்கள் மட்டும் தானே இருக்கிறது? இல்லை. ஆனால் இந்த பகுதியில் இந்த 7 சொல்லி இருக்கிறபடியால் இந்த 7 வரங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பாருங்களேன், வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வாசிக்க கிட்ட ரோமர் 12 சொல்லப்பட்டிருக்கின்றது, 1 Corinthians 12 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 12:14-23 ஆனால் அவருடைய ஆலயத்தை அவர் ஒரு சரீரமாக சொல்லுகின்றார், ஒரு சரீரமாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் பாருங்க, கால் சொல்லுகிறார், காது சொல்லுகிறார், இவ்விதமாக கண் சொல்லுகிறார், கை சொல்லுகிறார், செவி சொல்லுகிறார், ஒவ்வொரு அவயவங்களாக சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன், ஏதாவது ஒன்றாக சரீரம் இருக்குமேயானால் எவ்வளவு கேவலமானதாக இருக்கும். ஒரு காதாக ஒரு சரீரம் இருந்தால், அல்லவற்றால் கண்ணாக மட்டும் இருந்தால், மற்ற சரீரங்களுக்கு மற்ற அவயவங்களுக்கு இடம் இல்லாமல் இருந்தால் அது ஒரு அவலட்சணமான சரீரம் என்று சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லுகிறார், ஏதேனும் ஒரு அவயவம் ஒருவேளை குறைந்த கனமுடையதாக இருந்தால் மற்ற அவயவங்கள் அந்த அவயவத்தை கனம் பண்ணி உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை நீங்கள் முழுவதுமாக வாசித்து
ஆனால் ஒரு சரீரத்தில் எல்லா அவயவங்களும் முக்கியமானதாக இருப்பதை போல ஒரு திருச்சபையில் எல்லா வரங்களும் முக்கியமானவைகளாக இருக்க வேண்டும். அது ஈக்குவலாக ஒரே கர்த்தர் நமக்கு இந்த வரங்களை தந்திருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த வரப்படுத்துவதற்கான ஒரு இடம் தான் திருச்சபை. அந்த திருச்சபையில் அது பயன்படுத்தப்படவில்லை ஆனால், அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை ஆனால், வழி உண்டு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த திருச்சபை எந்தெந்த வரங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரோ அந்த வரங்களை உற்சாகப்படுத்துகின்ற ஊக்குகின்ற ஒரு திருச்சபையாக இருந்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். முதலாவது ஒரு வரத்தை பவுல் சொல்லுகிறார், ஒன்று கொரிந்தியர் ரோமர்களுக்கு அதிகாரத்திலே சொல்லப்படும் போது சொல்லுகிறார் என்றால், தீர்க்க தரிசன வரத்தை சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை நான் சொல்லும் நான் உங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளை தருவார்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தின் காரியங்களை நிறைய சொல்லுவாங்க. ஆனா அதே அவங்க இந்த காலத்தை சொல்லு, அது அவங்க மீட்டியார், அவங்களுக்கு பேர் என்னது, இந்த வெதர்மேன் இருக்கார் இல்லையா, அந்த ஆள் சொல்றதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஹூஸ்டனுக்கு போனாங்க, திருச்சபையில் இருந்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஏய், இப்படி தண்ணி வர போகுது, உங்க சர்ச்சுக்கும் பிரச்சனை வரும், இங்க இருக்கிற கிறிஸ்தவங்களோட கத்து. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணு வேதனையை சொல்லுவாங்க, காது வேதனையை சொல்லுவாங்க. இதை உங்களை போல என்ன போல உள்ளவங்க நம்பி இவர்கள் தீக்க தரிசின்னு சொல்லுவோம். இது ஒரு குருட்டாட்டம் பிடித்த ஒரு கிறிஸ்தவன். அதனால்தான் பவுல் இந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி பவுலும் சொல்லுகிறார், வேதமும் சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்க, ரோமர் 12 6 வசனத்துல பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும். விசுவாச பிரமாணம் என்றால் என்ன ஐயா? பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும், குமாரனாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும், பரிசுத்தாவியாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும், சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். இதுதான் விசுவாச பிரமாணம். நம்ம எல்லாருமே வந்திருக்கிறது மெயின் லைன் சர்ச்சில் இருந்து வந்திருக்கிறோம். கன்ஃபர்மேஷன் எடுத்தவங்க எல்லாமே கற்றுக்கொண்ட ஒன்று விசுவாச பிரமாணம். அதனையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். விசுவாச பிரமாணம் தெரியாம யாருமே இங்க இருக்க மாட்டீங்க. மாதம் ஒரு முறை நம்முடைய ஹோலி கம்யூனியன்ல நம்ம அதை வாசிப்போம். நீங்க வாசிங்க, அப்போஸ்தலஸ் கிரீட் வாசிங்க, எந்த விசுவாச பிரமாணம் எடுங்க, 4 காரியங்கள் முக்கிய, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், திருச்சபை. நீங்கள் சொல்லுகின்ற தீர்க்க தரிசனம் விசுவாச பிரமாணத்துக்கு அவள் கொருந்து திருச்சபைக்கு சொல்லுகிறார். 14:3 சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு என்ன செய்ய வேண்டும், மனுஷருக்கு வீண் பெருமை வர வேண்டும் அப்படியே சொல்றாரு. ஒரு வீட்டுக்கு இவ்வளவு அழகோளைகளை உடையவர்கள் உலகன் தீர்க்க தரிசியா, அவன் கள்ள தீர்க்க தரிசியா? ஐயா, மனிதனுக்கு ஏற்பட வேண்டும், பண்ணாலே பக்தி விருத்தி வருமா? வேதவசனம். அப்புறம் என்ன சொல்ல பாருங்க, புத்தி. புத்தி சொல்லணும், புத்தி சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய காரியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா புத்தி சொல்றோம் சரியா. ஆனா யாராவது வேத வசனத்துல ஒன்னு இருக்குது, ஒரு வசனம் எபிரேயர் 10 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா, காலப்போக்கில் இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு அநேகருக்கு ஒரு அப்படி போயிருது, விளங்குச்சு இல்லையா? ஓய்வு நாள் ஆசரிப்பு சபை கூடி வரும் என்ன பெரிய. இன்னைக்கு உங்கள்கிட்டயே நான் வந்து ஒரு பேப்பரை தந்துட்டு ஓய்வு நாள் ஆசரிப்பு முக்கியமா இல்ல, நீங்க எல்லாரும் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறது இந்த கிளாஸ் அந்த கிளாஸ், இந்த ஈவெண்ட் இந்த ஈவெண்ட், இந்த காரியம் இந்த காரியம் சொல்றது முக்கியமானு கேட்டா பேரண்ட்ஸ் சொல்லுவீங்க, ஐயா நாங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஐயா உங்க பிள்ளைகளை நாசம் பண்றீங்களேம்மா, நாசமா போறீங்களே. நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைகள் மேன்மையா. பவுலை அருமையாக எப்ரே ஆக்கியன் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விடாதிருக்கும்படியாக ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க. இது தீர்க்க தரிசனம், இது தீர்க்க தரிசனம். இன்னைக்கு சில வாக்கு திட்டங்கள் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், நீ கத்தரிக்காய் நடுவாய், அந்த கத்தரிக்காய் உலகத்திலேயே விசேஷமான கத்தரிக்காயாக வரும். நீ நீர் பாய்ச்சலான தோட்டம், இப்படியா பைபிள் சொல்லுது? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்க வேண்டுமையானால் நீ பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடு. இது புத்தி சொல்லுவது, ஒருவரை ஒருவர் தேற்றுவது, ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லுவது. வேதவசனம், வேதவசனம் பாருங்க 14:4 ஒன்று குறைந்த 14:4 பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுவார்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் யாருக்கு பக்தி விருத்தி உண்டாகணும்? சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேச வேண்டும், சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேச வேண்டும். இன்றைக்கு பக்தியும் போய்விட்டது, விருத்தியும் போய்விட்டது. ஒருவனுடைய சுயம், அவன் என்ன விருப்பத்தோடு வருகின்றானோ அதை குறித்து சொல்லுவது தீர்க்க தரிசனம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். எச்சரிப்பு, கள்ள தீர்க்க தரிசிகள் ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய்களைப் போல வந்து உங்கள் மன விருப்பங்களின்படி இன்றைக்கு சொல்லிவிட்டு கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகின்றார். அதனால தான் வீடு கொடுக்கிற தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் உங்களுக்கு என்னதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தர்றதுக்கு தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுகிறது சபை பக்தி விருத்தி உண்டாக வேண்டும், சபையில பக்தி விருத்தி உண்டாக வேண்டுமேனால் எழுப்புதல் உண்டாக வேண்டும். சபையில் எழுப்புதல் என்று சொன்னால் எவனுமே தன்னுடைய சுயத்தை நாடி வாழவே மாட்டான், பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக வாழ்வான். 2 பேதுரு 1:20 பேதுரு அப்போஸ்தலன் சொல்றதை கேட்போமே, அவர் என்ன சொல்றார் பாருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. சுய தோற்றமான, இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னா என்ன ஐயா? பிள்ளை கிடைக்கிறது, வீடு கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, படிப்பு வருது, இது தீர்க்க தரிசனம் என்று சொல்றாங்க. பேதுரு சொல்றாரு முதலாவது நம்பர் 1, you need to understand number 1, உங்களுக்கு முடி வளருவது இது அல்ல, சுய தோற்றமான பொருள் தீர்க்க தரிசனம் அல்ல. காரணம் என்ன? பக்தி விருத்தி என்று சொல்வது சரீரத்துக்கல்ல ஆத்துமாவுக்கு. இதை கர்த்தர் உங்களுக்கு கிஃப்டா தந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து இந்த சபையில இந்த தீர்க்க தரிசன வரமுடையவர்கள் நீங்க இருக்கிறீங்க, ஆனா பயன்படுத்த மாட்டீங்க. சிலர் வந்து இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு எவ்வளவு விருப்பம்னு பாருங்களேன், அன்னைக்கு மட்டும் வந்து அதை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க பார்க்கணும்னு சொன்னா அடுத்த குட் ஃப்ரைடேக்கு இயேசுவை சிலுவையில் அறையும் போது தான் அவங்களும் வருவாங்க. வந்து அவங்க இயேசுவை போல ரொம்ப துக்கமா ரொம்ப வருத்தமா நின்று இந்த 7 வசனத்தையும் சொல்லிட்டு போவாங்க. பாஸ்டர்ஸுக்கு எங்களுக்கு என்னன்னு சொன்னா, இனிமே இவங்க என்ன பேசுவாங்கன்னு பார்த்தா அடுத்து என்ன வரணும், குட் ஃப்ரைடே வரணும். அதுலயும் சில சொல்லுவாங்க, போன வருஷம் பேசிட்டேன்ல, இனிமே இந்த வருஷம் வேண்டாம். அருமையான தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசன வரம் உங்களுக்கு தேவன் கொடுத்தது, தேவன் கொடுத்தது. எல்லாருக்கும் கிடைக்கல, எல்லாருக்கும் கிடைக்கல. வேதத்தை பகுத்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்ற வரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் தீமத்தை விட்டு சொல்லும் போது என்ன சொல்லுவா தெரியுமா, எப்பா அந்த வரத்தை அனல் மூட்டுடா, அனல் மூட்டி விடு, பகிக்க போட்டுறாத. நீ ஒரு நாள் இந்த வார்த்தையை பற்றி நீ சொல்லாம போனேன்னா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீ பேசாம போனேன்னு சொன்னா, அடுத்த வாரமும் உனக்கு சோம்பல் தான் வரும். பேசு பேசு. பவுல் தீமோத்தேயுகிட்ட சொல்றார், வால்பன்கிட்ட சொல்றார், இந்த தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருக்கின்ற தேவ பிள்ளைகளே பயன்படுத்துங்க, ஐயா பயன்படுத்துங்க. பொருள் ஆண்டவர் அதனால தானோ என்னமோ உங்க போதகரை உங்க ஊழியக்காரன உட்கார்ந்துருடான்னு சொன்னாரு. உட்கார்ந்த பிறகாவது நீங்க பேசணும், இல்ல பேசணுமா வேண்டாமா? ஹலோ, பாஸ்டருக்கு நின்னா பிரச்சனை, அதனால உட்கார்ந்து பேசுறா என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும் என்று முன்ன வரணும் இல்லையா? வேதத்தை வசனத்தை போதிக்க வேண்டும் அல்லவா, வகுத்து சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த வேத வசனம் தான் ஐயா உங்களுக்கு தேவனால் அருளப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். இதை நீங்க சொல்லணும். சரி, ரெண்டாவது ஒரு வாரத்தை சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், ஊழியம் என்று சொல்லுகிறார். ஊழியம், ஊழியத்தை பற்றி சொல்லுகிறார். இதை ஏன் வரம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பேதுரு எழும்பி சொல்லுவார், ஐயா நாங்க வசனத்தை பேசணும், நாங்க ஜபம் பண்ணணும் ஐயா, அதனால கிரேக்கரை விசாரிக்கின்ற ஊழியத்துக்கென்று ஏழு பேரை தெரிந்து கொள்ளுவோம், அவர்கள் யார், பரிசுத்தாவியினால் நிறைந்திருக்கிறவர்கள் யார், அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள் யார், அவர்கள் விசுவாசத்தில் வேரூன்றி காணப்படுகிறவர்கள், அவர்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுப்போம் என்று சொல்லுவார்கள். எதற்காக வந்தால், பேதுருவால் செய்யக்கூடாத ஒன்று அவர்களால தான் செய்ய முடியும். பேதுரு சபைக்காக ஜபிக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபைக்காக ஊழியர்கள் ஜபிக்கின்றார்களா, அது ஒரு கேள்விதான். ஆனால் ஜபிக்காமல் இருந்தால் அந்த கர்த்த தந்திருக்கிற குடும்பங்களை மனம் விட்டு நம்முடைய மனதிலே கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜபிக்கின்ற ஒரு ஊழியன், அவன் தான் தேவன் விரும்புகின்ற ஒரு ஊழியக்காரன். அப்ப அவங்க ஊழியத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஜபம் பண்றாரு, இவங்களை விசாரிக்கிறது யாரையா, செய்வதற்கு யாரு, ஏழு பேர், அவர்கள் உடையவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள். மத்தேயு சுவிசேஷம் 27ல ஆண்டவர் 12 சீஷர்களை பார்த்து சொல்றார், ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் சிலுவைக்கு போறேன், இந்த 12 பேரும் பேசிட்டு வராங்க, நீ பெரியவனா நான் பெரியவனா, ஆண்டவர் அவங்களை நிப்பாட்டி சொல்லுவார், 12 பேரையும் நிப்பாட்டி, உங்களுக்குள்ள இப்படி இருக்க விடாது, நீ பெரியவனா நான் பெரியவனா சொல்லாத. அப்படி உங்களில் எவன் பெரியவனாக இருக்க வேண்டுமோ அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். இந்த செகண்ட் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, வாசிக்கிறதுக்கு நிறைய பேர் நம்முடைய திருச்சபையில தேவன் தந்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அது ஒரு பெரிய வரம், பெரிய வரம். எத்தனையோ பேர் உள்ள இவனுக்கு கீழே இருக்கணுமா, இவன் சொல்றதை கேட்கணுமா, ஐயா அந்த வரம் பெரிய வரம் ஐயா. ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வரவில்லை, எதற்காக வந்தார், ஊழியம் செய்ய வந்தார், உன்னுடைய பாதத்தை கழுவுகின்றேனே அப்பா, நானே ஒரு போதகனத்தின் செய்தேன்னா நீங்க ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டாமா, அது ஒரு பெரிய வரம், எல்லாரும் செய்ய மாட்டீங்க. ஆனா கர்த்தனுடைய திருச்சபல நிறைய பேருக்கு இந்த காரியத்தை தந்திருக்கிறார். அநேகர் இந்த காரியத்தை சந்தோஷமா செய்றீங்க. அதற்காக நான் 3:13 பவுல் தீமத்தை எழுதும் போது சொல்லுவார் என்னன்னா, இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள், நீங்க உதவிக்காரருடைய ஊழியத்தை எப்படி செய்தவங்க, நன்றாய் செய்யறவங்க என்ன சொல்ற பாருங்க, தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். செகண்ட் லைன் லீடர்ஷிப், அவங்க சொல்றதை கேட்டு செய்வது. எல்லாருமே நம்ம தலைவன் ஆயிட்டோம் சொன்னா இந்த திருச்சபை தாங்காது. ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு சபையா மாறணும். எல்லாரும் ஊழியக்காரங்க ஆயிட்டோம் சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருக்கும், ஒரு துணையாக்கு ஊழியம் செய்வது. இந்த வரத்தை கர்த்தர் யாருக்கெல்லாம் தந்திருக்கிறாரோ நீங்க அதை சந்தோஷமாக்க செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். மூன்றாவதாக பவுல் சொல்லுகிறார், ரோமர் 12 சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், போதிப்பது என்று சொல்லுகிறார். போதிப்பது, இதனா ஒரு மூணு காரியமும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் போதிப்பது என்கிறத பற்றி. ஒன்று என்ன போதிக்கணும்னு சொன்னா, ஞாபகத்தில் வச்சிடுங்க, ரோமர் 14 பெப்பையால் என்று சொல்லப்படுகிற கெங்கரையா ஊர் சபை இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். காரணம் என்னன்னா, அவங்க வந்து எங்களுக்கு தாங்கினாங்க, ஊழியத்துக்கு உதவியாக இருந்தாங்க. இதை நீங்கள் அறிவித்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு தெரியும். சில காரியங்கள் அறிவிக்க வேண்டும், அது போதனை. கவனிங்க, பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தாதான் பிள்ளைகளுக்கு தெரியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், உங்க பிள்ளைகள் இருக்கும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது, எழுந்திருக்கும் போது இவைகளை குறித்து பேசு, நீங்கள் அறிவிக்க வேண்டும். அது ஒரு போதனை. எந்த நிலைமையிலையும் தாத்தா இப்படித்தான், எந்த நிலைமையிலையும் அம்மா இப்படித்தான், நீ ஒரு போதும் அசட்டை பண்ணக்கூடாது, அறிவிக்க வேண்டும். என்ன செய்தாங்க அவங்க, அதை சொல்ல வேண்டும். பவுல் சொல்லுகிறார், கெங்கரையா ஊரில் உள்ள திருச்சபையின் ஊழியக்காரியாகிய பெப்பையாளை உதவி செய். அவ அதுக்கு பாத்திரவானாக இருக்கிறாள். ஒரு 2 மாசம் எக்கானமியும் கனடா எக்கானமியும் பயங்கரமா பூஸ்ட் ஆகி போயிடுச்சு. ஏன்னா நம்ம சர்ச்சில் உள்ள நிறைய பேர் டிராவல் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போதிப்பதுல இது ரெண்டாவது பகுதி. ஒன்னு என்னன்னா, அறிவிக்க வேண்டும். அம்மா இந்த மிஷினரி நமக்கு செய்யறாங்க, தாத்தா இப்படி பண்ணிருக்காங்க, அம்மா இப்படி செய்யறாங்க, அப்பா இப்படி பண்றாங்க, சித்தப்பா இப்படி செய்திருக்கிறாங்க. யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தம், யூ ஹாவ் டு ஹெல்ப் தம், யூ ஹாவ் டு சப்போர்ட் தம். இதை நீங்க சொல்லுவது போதனை. இன்னொன்று என்னன்னு சொன்னா, கவனிச்சிடுங்க, இதற்கு நான் ஒரு ஆளை பிக்கப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பிக் பண்றேன். இஸ்ரேலே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், இஸ்ரேல் பிரதர்கிட்ட சொல்றேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா, ஏதேசம் எல்லாருமே டிராவல் பண்ணிட்டீங்க, எனக்கு சந்தோஷம். காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு நாள் ஜபித்தா போதும், அடுத்த வாரம் வந்துருவீங்க. வந்த பிறகு திரும்பி நீங்க போகணும்னா அடுத்த எத்தனை நாள்? ஆமா ஆமா, அதெல்லாம் பண்ட காலம். இப்ப எல்லாம் மாசத்தூருக்கா போறீங்க, அதுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்க. டிராவலுக்கு ஜபம் பண்ணி என்ன, திருப்பி வரும்போது ஒரு அதிரசம் கொண்டுருவீங்க, அல்லட்டா ஏதாவது முறுக்கு இருக்கு ஏதாவது கொண்டு வரீங்க. கொண்டு வரதுக்கு சந்தோஷம்தான், என்னாலும் சரி. எனிவே, இந்த டிராவல் போறவங்க ஒன்ன நினைச்சுக்கணும், 2 பேரை கம்யூனியன் எடுக்கிறதுக்கு வச்சிருக்கிறோம். அந்த 2 பேரும் அன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு கம்யூனியன் சர்வே. சரி, இந்த கிளீனிங்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க யாரு அன்னைக்கு? ஹலோ, அவங்க யாரும் அன்னைக்கு வரல. ஓகே சரி, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் வந்து கம்யூனியன் சர்வீஸ் முடிச்சுட்டு கீழே போய் எல்லாம் ஜபம் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சு, எல்லாம் முடிச்சிட்டு சரி எல்லாம் சரியாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து பார்த்தா காணிக்கை இல்லை, காணிக்கை எடுத்துட்டாங்க. ஆனா எது இருக்குது? கம்யூனியன் அப்படியே இருக்குது. கொஞ்சம் சொல்லி இருக்கலாம்ல, கம்யூனியன் சர்வ் பண்றவங்க அது முடிஞ்ச உடனே நீங்க போகணும், போய் அதை முழுவதுமாக சுத்தம் பண்ணணும், அதை நீங்க மேல கொண்டு போய் எங்க வைக்கணும், இத நீங்க சொல்லலன்னு வைங்களேன், போதிக்கலன்னு வைங்களேன், அன்னைக்கு எடுத்தவங்களுக்கும் அது தெரியல, யாருக்கும் தெரியல, நானும் லேட்டா வந்து பார்த்தேன் ஐயா, என்னுடைய தப்பு இருக்குது, அது இங்க இருக்குது, ரொம்ப வேதனைப்பட்டேன். காரணம் என்னன்னா அது பரிசுத்தமான, அதனால வேதனைப்பட்டேன். சுத்தம் செய்யறவங்க அதை சொல்லணும், ஐயா நாங்க அடுத்த வாரம் இருக்க மாட்டோம், இது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் போதித்து இதை செய்யணும், நம்பர் 1, 2, 3 இதை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகவில்லையானால் இதைத்தான் நடக்குது. பாத்துட்டீங்க, எவ்வளவு நாளைக்கு நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும் இல்லையா? அது ஒவ்வொருத்தரும் தான் செய்யணும். சரி, எப்படி கம்யூனியன் கொடுக்கணும், எப்படி கம்யூனியன் வாங்கணும், எல்லாம் சொல்லணும். நீங்க இதை ஞாபகத்தில் வைங்க, இது போதிப்பது. மூன்றாவது ஒன்று போதிப்பது, வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா 1 பேதுரு 4:11 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் போதித்தால் எப்படி போதிக்கணும், தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். Again, back to the Bible. Back to the Bible. இன்னைக்கு எல்லாருமே நம்ம நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்க. இப்ப வேத வசனத்துல இருக்கிறதை நான் சொல்வதற்கு முந்தி நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போதிப்போம், என்ன சொல்றோம்னு சொன்னா, யாராவது ஸ்கூல்ல யாராவது இன்னைக்கு கூட ஹர்ட்ட பத்தி பேசினாங்க இல்லையா, பைபிள்ல இருக்கிறதை சொல்வதற்கு முந்தி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். பேரண்ட்ஸ் பிள்ளைகளை எல்லாம் அனுப்புறீங்க, பியூட்டிஃபுல், அனுப்பும்போது என்ன சொல்லுவீங்க, எவனாவது ஒன்ன உதச்சான்னா என்ன செய்யணும், உண்மை சொல்றவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, திருப்பி உதைக்கணும் இல்லைன்னா யாருக்கிட்ட வந்து சொல்லணும், எங்கள்கிட்ட வந்து சொல்லணும், நாங்க வந்து என்ன செய்தோம், அத பார்த்துக்கிடுவோம், சரி சொல்லிவிடுறோம். பைபிள் என்ன சொல்லுது? சரி, இன்னும் சிலவங்க கொஞ்சம் பக்தி உள்ளவங்க என்ன சொல்லுவீங்கன்னா, ஏய் யாராவது உதைச்சா, நீங்க யாராவது உதைச்சா டீச்சர்கிட்ட சொல்லிட்டு விட்டுரு, அதுவும் கூட சொல்லலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால், எத்தனை பெற்றோருங்க சொல்லிக் கொடுக்கிறோம் நம்ம அதை, வேத வாக்கியத்தின்படி போதிப்போம். உன் சத்துரு உன்னோட பேசாத ஒருத்தன் பசியோட இருக்கிறான், அவன் என்ன செய், உடனே நீ போய் முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே எங்கிட்ட அவன் பேசாதவன் இப்ப எப்படி இருக்கான், பட்டினியா இருக்கிறான் உமக்கு, யாரிடத்திலுமே பழி வாங்குதலை பற்றி சொல்லிக் கொடுக்காதீர்கள். பிள்ளைகளிடத்துல டேய், இன்னைக்கு அவன் உன்னை துப்பினா நாளைக்கு கர்த்தர் 10 பேரை கொண்டு செய்வான், ஆண்டவர் அவனை துப்புறதுக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு சொல்லாதுங்க, வேதத்தின் படி சொல்லுங்க. போதிப்பது யாரும் துப்புனு ஜபம் பண்ணாத, மன்னித்து ஜபம் பண்ணு, உங்க பிள்ளைகள் உயர்ந்த இடங்களில் தேவன் கொண்டு போய் வைப்பார். உயர்த்துவது தேவன், உங்கள் முயற்சி அல்ல. உங்க முயற்சிகளை தேவன் வாய்க்க பண்ணாவிட்டால் விருதா. பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் பலனை கொடுக்கிறவர் தேவன், கர்த்தரை கைவிடுவாரேயானால் அதமாகி போய்விடுவேன். வேதத்தின்படி போதீங்க, வேதத்தின்படி போதீங்க. இந்த போதனை வரம் அநேகருக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், எனக்கு தெரியும் அநேகருக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும், செய்துதான் ஆக வேண்டும். நம்முடைய திருச்சபை வயிறு மட்டும் உயங்கி மீதியெல்லாம் மெலிஞ்சிருக்க கூடாது. நம்முடைய திருச்சபை ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு நல்ல ஒரு சரீரமாக, ஒரு ஆலயமாக இது விளங்குவதற்கு இந்த வரத்தை பெற்றவர்கள் புதைத்து வைத்து விடாதீர்கள், நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். சார், அடுத்து 4 புத்தி சொல்றது கவனிங்க. அந்த வசனத்தை மட்டுமே நான் உங்களுக்கு விளக்க விரும்புறேன். புத்தி சொல்றது 4வது வரம், 1 தீமோத்தேயு 6:17-19 சொல்லப்பட்டிருக்கிறது, அதை மட்டும் வாசிக்கிறேன், நீங்க புரிந்து கொள்ள சொல்றேன். பாருங்க, எப்படி புத்தி சொல்லணும், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்க கூடாது? இருமாப்பான இங்க இருக்க எல்லாருமே பாவம் தானே? இங்க இருக்கிற எல்லாரும் ஐஸ்வர்யவான்களா இல்ல பாவிகளா? நீங்க மௌனமாக்க இருந்தா நான் நிறைய தீர்க்க தரிசிகளை கூட்டிட்டு கத்தர் உங்களை நல்லா வச்சுக்கலையா வச்சிருக்கிறாங்களா? உங்களுடைய ஊர்ல நீங்க படித்த உங்க பள்ளிக்கூடத்துல உங்களோட படிச்சவங்களை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்டு பார்ப்பது சரி என்று சொல்ல விரும்பல, ஆனாலும் திங்க் பண்ண எப்படின்னு சொன்னா, எப்பா உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதுனால இரு மாப்புள்ள சிந்தையுடையவனாக்கு இருக்காத, உன் சகோதரனுக்கு குறைச்சலன்னு கண்டால் என்ன செய்ய, எப்படி ஐயா புத்தி சொல்லணும்? உன் சகோதரனுக்கு குறைச்சல் உனக்கு தெரிந்தால் என்ன செய்யணும்? நீ அவனுக்கு உதவி செய்யணும். பாஸ்டர் அவன் வந்து கேட்கணும்ல, அதான் இருமாப்பு. உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? உங்க அம்மாவுக்கு இது தேவை என்பது தெரியுதா தெரியலையா? அம்மா என்கிட்ட கேட்க மாட்டாங்க நான் ஏன் கொடுக்கணும், அப்பா கேட்க மாட்டாங்க நான் ஏன் கொடுக்கணும், உனக்கு தெரியுது இல்லையா? இருமாப்பாக இராத, இது புத்தி சொல்லுவது. அடுத்து கவனிங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத. இத சாலமோன் ஞானி சொன்னார், ஆனால் அவருடைய நிலைமை நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்து பணத்தால் எல்லாம் முடியும் என்று சொன்னவர் கடைசியில நித்திய ஜீவனை இழந்து விட்டார். ஞாபகத்தில் வச்சிருங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாதுங்க. அதனால தாங்க சொல்லுவேன், ஆலய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க நினைக்கலாம் ஒருவேளை இங்க வந்து 2 மணிக்கூர் வேஸ்ட் பண்றது, நான் வந்து வெளியே பண்ணேன்னு சொன்னா எனக்கு அந்த 2 மணி நேரத்துக்கு $400 கிடைக்கும்னு நினைக்கலாம் ஒருவேளை. பட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க எதை மிஸ் பண்றீங்கன்றது உங்களுடைய வாழ்க்கையில அதை புரிந்து கொள்ளும் நாள் வரும்போது அது டூ லேட்டா முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு புலம்பி பிரயோஜனமே இல்லை. ஏசாவை பத்தி வேத புஸ்தகத்துல ஒரு வசனம் உண்டு பாத்துக்கோங்க, அவன் மனம் மாறுதலை தேடுவதற்கு அவன் அழுதான். கிடைச்சதா? கிடைக்கல. இட் வில் பி டூ லேட் இந்த நாட்களில். அப்புறம் கவனிங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். இது புத்தி சொல்லணும். எப்பா சொத்து மேல நம்பிக்கை வைக்காத, வேலை மேல நம்பிக்கை வைக்காத. நம்ம ஊர்களில் போட்டிருப்பாங்க பாத்திரீங்களா, செய்யும் தொழிலே தெய்வம்னு போட்டிருப்பாங்க. அது இந்த தேவனை அறியாதவர்கள் செய்யறாங்க. நீங்க அப்படி போயிடக்கூடாது. என்றைக்கு கடவுள் என்கிற அந்த இடத்துல வேலை போயிருதோ தேவனுக்கு இடம் இல்லை. அந்த அளவு போகக்கூடாது. 18வது வசனம் சொல்றது என்ன செய்யணும் நீங்க? நன்மை நற்கிரியைகள் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யங்களாக மாறணும். தாராளமாக கொடுக்கணும். உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கணும். நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்கு நல்ல ஆகாரத்தை ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க வேண்டும். இது புத்தி சொல்லுதல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்வில் நம்மை நினைத்த கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி வாழ்வதற்கு தேவன் விரும்புகிறார். இது வரம், புத்தி சொல்லுதல் வரம். பவுல் சொல்றார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அடுத்த 5வது கவனிங்க, பகிர்ந்து கொள்வது. பகிர்ந்து கொள்வது அப்போஸ்தலர் 2:45 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 1 பேதுரு 4:10 பவுல் பேதர் சொல்வார், என்ன சொல்வார்னா, 1 பேதுருல அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர்கள் போல ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். பகிர்ந்து கொள்ளுவது உதவி செய்வதாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8:12-13 பவுல் சொல்லுவார், ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததன் படியல்ல உள்ளதன் படியே. இன்னும் சொல்ற பாருங்க, மற்றவர்களுக்கு நம்ம ஒரு போதனை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். என்னன்னு சொன்னா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ மட்டும் பேத்தையா இருந்துராத. காலத்தை கருதிக்கொள், காற்றுள்ள போது தூற்றிக்கொள். சொல்லுவோமா இல்லையா? இது வந்து இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரி என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, ஒருத்தன் என்ன செய்தானா, தன்னுடைய வயல் விளைந்த போது காத்துள்ள போது தூற்றி கொண்டான். என்ன செய்யணும், ஒரு கோடவுன் கட்டி அந்த கோடவுன்ல கொண்டு சேர்த்தான். சேர்த்துட்டு அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, மீண்டும் விளையுது, விளைஞ்ச உடனே என்ன சொன்னான்னு சொன்னா, இன்னும் நான் இந்த பொக்கிஷ சாலையை என்ன செய்வேன், இடித்து பெரிதாக கட்டுவேன், காற்றுள்ள போது தூற்றிக்கொள், காலத்தை பயன்படுத்து. அருமையான தேவ பிள்ளையே, காலத்தை பயன்படுத்து என்று சொல்லுவது, காலம் சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பயன்படுத்து என்று ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? இப்பிரபஞ்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற தேவ பிள்ளையே, வேதவசனம் சொல்லுகிறது என்னவென்றால், படி அல்ல, உங்களுக்கு உள்ளத்தின் படி. ஆண்டவர் அழகாக சொல்றாரு, பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, எப்படி இருக்கணுமா, சம நிலையா இருக்கும்படி. அதைத்தான் பவுல் இன்னும் அழகா சொல்றாரு, என்னன்னு சொன்னா, நீ வேலை செய்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணுவார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த பகிர்ந்து கொடுப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ஒரு வாரம் எல்லாரும் அதை செய்திட மாட்டோம், எல்லாரும் செய்திட மாட்டோம். அதை மனமுகந்து கொடுப்பது எல்லாரும் செய்ய மாட்டோம். ஆனால் அதற்கென்று சிலர் தேவன் வைத்திருக்கிறார். நம்ம இந்த இதுல சில விருந்துகள் நடக்கும் போது பரிமாறுறதுக்கு கொஞ்சம் பேர் வச்சிருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? பிரியாணி சர்வ் பண்றது எல்லாரும் பண்ணிடும். என்னெல்லாம் கொண்டு விட்டீங்கன்னு சொன்னா, நாலாவது ஆளுக்கு என்ன இருக்கு, பிரியாணி இருக்க சமநிலை பிரமாணம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பண்ணுனீங்கன்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னு சொன்னா, 70 பேருக்கு பண்ணுனா கூட 100 பேர் வந்தாலும் என்ன பண்ணுவீங்க, சமநிலை பிரமாணம் கொடுத்துட்டே இருப்பீங்க. அது ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற கிஃப்டுங்க. ஆனா அருமையான தேவ பிள்ளைகளே, பிறனிடத்திலிருந்து எடுத்து கொடுப்பதில்லை, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது ஒரு தேவன் தந்த ஒரு வரம் பார்த்துடுங்க. அடுத்து 6, முதலாளி. எனக்கு தமிழ் ரொம்ப தெரியாது, முதல் என்று சொன்னால் தெரியுமா, முதல்னா என்ன, கேபிட்டல், அப்படித்தானே சொன்னீங்க. சரி, வருமானம், வரவு, காசு, பொருள். சரி, இங்க எத்தனை பேர் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா, நிறைய பேர் சொல்லுவீங்க, அப்பா அதை சொல்லும் போது இருக்குது அந்த உருக்கம். நீங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணா அப்படி கேட்டு அழுதுருவாங்க, ஆனா வரமாட்டேங்கிறீங்க. எனக்கு அதுதான் பிரச்சனை இருக்கு. இந்த முதலாளி என்று சொல்லப்பட்ட ஒரு கிப்டுங்க, ஞாபகத்தில் வச்சிருங்க. முதல் உள்ளவர்கள் நீங்க புரிந்து கொள்ள ஒன்ன சொல்றேன். கவனிங்களேன், பவுல போசலன் பிரயாணம் பட்டு போறார். போகும்போது கப்பல் சேதம், கப்பல் சேதம் வந்தோடனே ஒரு தீவுல போய் ஒதுங்கிறாங்க. அந்த தீவுல முதலாளி இருக்கிறான், அவனுக்கு பவுலையும் தெரியாது, அந்த கப்பல் இருக்கிற யாரையுமே தெரியாது. பாத்துடுங்க, தீவுனுடைய ஒரு முதலாளி, அவனுடைய பேர் வந்து புபிலியு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அவன் என்ன செய்தானா, இந்த கப்பல்ல வந்த எல்லாரையுமே என்ன செய்யறான், 3 பட்சமாய் விசாரித்தான். அப்படின்னா என்ன செய்திருப்பான், போய் ஹவ் ஆர் யூ பிரதர், ஹவ் ஆர் யூ சிஸ்டர் அப்படி என கேட்டிருப்பான். காலைக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட கொடுத்தான், மதியம் தேவையான சாப்பாடை கொடுத்தான், சாயங்காலம் தேவையான வட காப்பி கொடுத்தான், நைட்ல தேவையான டின்னரை சர்வ் பண்ணான். எல்லாத்தையும் பண்ணி 3 பட்சமாய் விசாரித்தான். அவனுடைய அப்பா ஜரத்தினாலும் ரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடக்கிறாங்க. அப்ப இவன் ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, தகப்பன் மரண வேதனையிலே கிடக்கும் போது கூட செய்தாராம், அவனிடத்துல போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். தனக்கு இருந்த சொத்தை அவன் தனக்கென்று வைத்திரவில்லை, அந்நியன் யாருன்றே தெரியாது, பவுலுக்கு என்ன வல்லமை இருக்கிறது என்றே தெரியாது, எல்லாருக்கும் அவன் பகிர்ந்து 3 கொடுத்தானே. அவனுடைய தகப்பன் மரணத்திலிருந்து விடுதலை ஆனான். அநேகர் அந்த கிராமத்தில் உள்ளவங்க சுகமானாங்க. ஞாபகத்தில் வச்சுடுங்க, தேவன் சில தண்டனைகளை வியாதிகளை தருவது எதனால தெரியுமா? தலைவர்களினால. ஞாபகம் வச்சிடுங்க, தலைவர்களினால. ஒரு நாள்ல தாவீது ஒரு பாவம் பண்ணினான், அவனுக்கே தெரியாதது பாவம் என்று. தன்னுடைய போர் வீரர்களை லக்கம் பார்ப்பதற்கு சொன்னான், யோவாப் சொன்னான், ஆண்டவர் தான் உங்களை எல்லாவற்றிலையும் வச்சிருக்கிறாரே, நல்லா தானே வச்சிருக்கிறார், வேண்டாம். இவன் தன்னுடைய கர்வத்துல இல்லப்பா நீ என்னன்னு சொன்னான். நடத்தின போது தேவன் வந்து இந்த தாவீதனத்துல கேட்கிறார், ஆள் அனுப்பி கேட்கிறார். அந்த தீர்க்கதரிசி வந்து கேட்கிறான் தாவீதனத்துல, ஐயா ஆண்டவர் மூணு காரியத்தை சொல்றாரு, உனக்கு இதுல எது வேணும், எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட. தாவீதுக்கு அப்போதான் புரிந்தது, நான் பாவம் செய்தேன், பாவம் செய்தேன். சொல்றான், நான் ஆண்டருடைய கரத்துல விழுறேன், எனக்காக கேட்க எனக்கு எந்த ஞானமும் இல்லைன்னு சொல்லுவார். அப்போதுதான் ஆண்டவர் மூன்று நாள் கொள்ளை நோயை எடுத்து, கொள்ளை நோய் வருது, ஜனங்கள் செத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு தேவ தூதன் உருவன பட்டயத்தோட வரான். எருசலேமுக்கு வரும்போது தாவீது முன்னால போய் சரணடைகிறான், முழங்கால் படி போட்டு ஆண்டவரை நோக்கி கேட்டான். என்ன கேட்டானா, ஐயா பாவம் செய்தது நான் அல்லவா, ஆடுகள் என்ன செய்தது? இன்றைக்கு அநேகருடைய வியாதிகளுக்கும் வருத்தங்களுக்கும் முதலாளிகளாகிய நாமும் காரணம். காரணம் என்னவென்றால், நாம் அந்த தாழ்மையின் எண்ணத்தோடு இல்லாதபடியால். கவனிச்சிடுங்க, தாவீதின் பாவம் அந்த ஜனங்களை பட்சித்தது. ஞாபகத்தில் வச்சுடுங்க, ஒரு தேசத்தில் ஆண்டவர் இந்த சோதனைகளை அனுமதிப்பது எதனால் என்ன, தேசத்தின் தலைவர்களுடைய பாவங்கள் கூட உண்டு, அது நாம இருக்கக்கூடாது. அடுத்துக்கோ, நீங்க வேத புஸ்தகத்துல ரோமர் 12 அதிகாரம் 8 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். பிலமோன் 1:7-12 வரைக்கும் வாசிங்களேன், ரொம்ப அருமையான ஒரு வசனம். அதுல நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்ன, இவர் சொல்றார், முதலாளிகிட்ட பேசுறாரு பவுல் அப்போஸ்தலன். யார் முதலாளி? பிலமோன் யாரு? முதலாளி. அவன் ஒரு மாஸ்டர், இஸ் அ மாஸ்டர். அவன் நிறைய பேரை தனக்கு கீழாக என்ன வச்சிருக்கான், அடிமைகளாக வைத்திருக்கிறான். பிலமோனுக்கு எழுதுகிற இந்த கடிதத்தை எழுதும்போது சொல்றாரு, கவனிங்களேன், ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதித்திருக்கும் போது இதை நீங்கள் ஞாபகத்தில் வைங்க. என்ன சொல்றாருன்னா, சகோதரனே பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இழைப்பாருனது. பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இழைப்பாரு. இன்னைக்கு நம்ம திருச்சபையும் சேர்த்து தான் சொல்றேன், நமக்கு பரிசுத்தவான்கள் யாரு சொல்லுங்களேன், 3-piece சூட் போட்டு உங்களுக்கு கழுத்து வேதனைன்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்களோ அவங்க யாரு உங்களுக்கு பரிசுத்தவான்கள், அவங்களதான் நீங்க பரிசுத்தவான்கள் சொல்லுவீங்க. ஒரு விதவை, கஷ்டப்படுகிற ஒரு விதவை உங்களுக்கு பரிசுத்தவாட்டியாக தெரியாது. காரணம் என்னன்னா, நம்ம பார்வையில ஏதோ தப்பு இருக்குதுங்க, நம்ம போதிக்கப்பட்டதுல ஏதோ தப்பு இருக்குதுங்க. வேதத்தை கொண்டு ஆராய்ந்து பார்த்து எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள வேண்டும். பார்னபடியால் கவனிங்க, உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் என்ன செய்திருக்கிறோம், அடைந்து இருக்கிறோம். அதனால பவுலாக்கிய நான் இப்ப எப்படி இருக்கேன், முதிர் வயதுள்ளவனாக இருக்கிறேன், கட்டப்பட்டு இருக்கிறேன். உமக்கு ஒரு கட்டளை இடும்படியாக நான் துணிந்து சொல்லல, இது உங்களுக்கு காணப்பட வேண்டும், உங்கள்கிட்ட இருக்குது அது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், நான் அதற்கு சாட்சி, நான் அதற்கு சாட்சி. அவன் என்ன சொல்றான், பவுல் நான் துணிந்து சொல்லலப்பா, துணிவா சொல்லல, மன்றாடுகிறேன், அன்பு நிமித்தம் நான் மன்றாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், எப்பா நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற மகன் ஒனேசிமம், அவன் உனக்கு தெரியும், அவன் உன்னை ஏமாத்திட்டு போனான், உங்ககிட்ட இருந்து பொருள் திருடிட்டு போனான், அவன் திருடன் என்று நீ ஊரில் நினைக்கலாம், ஆனா நான் கட்டப்பட்டிருந்த சமயம் நான் பெற்ற பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ளால அவன் வந்திருக்கிறான். முதல்ல அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா இப்ப உனக்கும் எனக்கும் அவன் பிரயோஜனம். நான் இப்ப ஒன்னு அவனிட அவனை நான் ஒன்னிடத்துல அனுப்புறேன், ஏற்றுக்கொள். ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸிங் என்ன தெரியுங்களா, முதலாளிகிட்ட போய் ஒனேசிமுக்கு நீங்க என்ன செய்யணும், உதவி செய்யணும், ஒனேசிம என்ன செய்யணும், நீங்க ஏற்றுக்கொள்ளணும், ஒனேசிம நீங்க என்ன செய்யணும், காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியை நீங்க எனக்கு தந்தீங்கன்னா தட்ஸ் தி கிரேட்டஸ்ட் பிளஸிங். நிறைய பாஸ்டர்ஸுக்கு இல்லை. ஆண்டுடைய நாமத்தில் நான் சொல்றேன், அதை அனுபவித்தவன் துணிந்து வந்து சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், நீங்க செய்திருக்கிறீங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். பவுல் சொன்னார், நீ முதலாளி என்பது தெரியும், உன்னிட்ட அவன் ஏமாத்திட்டு போனான்னு தெரியும், ஆனா நீ மன்னிக்கணும், நீ அவனை ஏற்றுக்கொள்ளணும், நீ அவனுக்கு உதவி செய்யணும். பவுல் தனக்கென்று கேட்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை இந்த விதமான நிலைமையில் வைத்திருக்கும் போது அந்த கிஃப்ட் என்னன்னு சொன்னா, முதலாளியாக இருக்கிறவன் மன்னித்து தன்னை ஏமாற்றினவனையும் சேர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு உன்னத அனுபவத்திலே நாம் மாற வேண்டும். கடைசியாக வேதவசனத்துல அவள் ஒன்று சொல்லும் போது இரக்கம் என்று சொல்லுகிற இரக்கம் பாராட்ட வேண்டும். லூக்கா 6:36-37 இயேசுகிறிஸ்து சொல்லுவாங்க, பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்கள் என்ன செய்யணும், இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். அது எப்படின்னு சொன்னா, பிதாவை போல நம்ம என்ன செய்யணும், இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னா, யாராவது அடிபட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, அடிபட்டாச்சு உடனே என்ன சொல்லணும், போய் கொஞ்சம் புத்தியா இரு. சொன்னீங்களா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, என்ன செய்யணும், போய் கொஞ்சம் புத்தியா இரு. எத்தனை தடவை சொன்னேன், நீ இந்த ஜப கூட்டத்துக்கு வராததுனால தான் இப்படி கால் ஒடிஞ்சு கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், எப்படி இங்க இரக்கமா இருக்கணும், வேதவசனம் சொல்லுது, வாசிக்கிறீங்க தானே, என்ன சொல்லணும், பிறரை என்ன செய்யாதுங்க, குற்றவாளிகள்னு தீர்க்காதுங்க, அதாங்க இறக்கம், ஒருவனையும் குற்றவாளிகள்னு தீர்க்காதுங்க, அது உங்க பொறுப்பல்ல, என்னுடைய பொறுப்பல்ல, ஒருவனையும் குற்றவாளிகள்னு தீர்க்காதுங்க. நான் முதல்ல சொன்னேன் அந்த இன்டர்வியூல, இந்த பாஸ்ட் இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க, சொன்னேன் இல்லையா, 300 ஸ்மால் செல்ஸ் அவர் உருவாக்கி தன்னுடைய திருச்சபையினுடையவர்களை 300 இடத்துலையும் ஊழியம் செய்கிறவர்களாக அவர் மாற்றி இருக்கிறார். அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன கேள்வி, என்ன அது வழக்கமா இன்னைக்கு அமெரிக்காவில் அது கேட்பாங்க, ஹோமோசெக்சுவாலிட்டி பத்தி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஹி கேவ் எ பியூட்டிஃபுல் ஆன்சர், ஒரு பயங்கரமான ஒரு ஆன்சரை சொன்னார். என்ன சொன்னார்னு சொன்னார், என் திருச்சபையில, என்னுடைய திருச்சபையில டிவோர்ஸ் நிறைய இருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் டிவோர்ஸ் பண்றாங்க. ஐ வில் கண்டம் தட், நான் அதை சொல்லுவேன், டிவோர்ஸ் வாங்காத, தேவனுக்கு பிரியம் இல்ல, பிரிந்து வாழ்வது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு சொல்லுவேன், ஹோமோசெக்சுவல்ஸ் நேசிப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் உங்களுடைய என்னுடைய நிலைமையாக இருக்கணும், என்னிடத்தில் இருக்கிற பாவத்தை நான் என்ன செய்யணும், என்னிடத்தில் உள்ள பாவத்தை நான் என்ன செய்யணும், விட்டுவிட வேண்டும், திருச்சபையின் பாவத்தை நான் என்ன செய்யணும், கண்டித்து சொல்ல வேண்டும், பிறருடைய பாவத்தை நான் என்ன செய்யணும், என்னங்க புரியுதா நான் சொல்றது, பிளீஸ் இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ். திருச்சபையின் பாவங்களை பேசுங்க ஐயா, திருச்சபையில பொய் பேசுறோமா, பொய்ய பத்தி பேசுங்க. அவன் என்ன அழகா அந்த பாஸ்டர் சொன்னார் பாருங்க, என்ன சொன்னார், டிவோர்ஸ் ஐ வில் கண்டம் தம், நான் அதை பத்தி பேசுவேன், ஹோமோசெக்சுவல் ஐ வில் லவ் தம். காரணம் என்னன்னா, அவனுக்கு யார் தேவை, தேவன் தேவை. அவன் தன்னுடைய தவற உணரணும்னு சொன்னா யார் அவனிடத்துல இருக்கிறத அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். It's a beautiful statement. அது அவர் சொன்னதும்படி நானால சொல்ல முடியல. It was excellent, beautiful ஒரு statement. என்ன சொன்னார், என் சபையில் இருக்கிற குறைய நான் பேசுவேன். That is my duty. அதான் என்னுடைய கடமை. மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, ஒருவனையும் குற்றவாளி என்று தீர்க்காதுங்க, அதான் இறக்கம். இன்னொன்னு பாருங்க, வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த லூக்கா 10:37 நல்ல சமாரி நோமேல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னன்னு சொன்னா, உதவி செய்தவன் சமாரியன், உதவி வாங்கினவன் ஒரு யூதன், நீயும் போய் அப்படியே செய், உங்க இனத்தாரே அல்ல, உங்க இனத்தார் அல்லாதவர்களுக்கு இறங்குங்க. ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒன்றை கூட சொல்லுகிறேன். 1 பேதுரு 3:8-9 பேதுரு சொல்லுவார். என்ன சொல்லுவார்ன்னு சொன்னா கவனிங்க, இரக்கம் என்று சொல்லுவது 9வது வசனம், தீமைக்கு தீமை என்ன செய்யக்கூடாது, அதான் இரக்கம். உதாசீனத்துக்கு உதாசீனத்தை என்ன செய்யக்கூடாது, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். யாக்கோபு 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க இரக்கம் செய்வீர்களே ஆனால் இந்த இரக்கம் நியாய தீர்ப்புக்கும் என்பதாக மேன்மை பாராட்டும். ஒருவனையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், நியாய தீர்ப்பில் நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவோம். இறங்குங்கள், இந்த இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக மேன்மை பாராட்டும். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒரு திருச்சபையில் இந்த 7 முக்கியமான வரங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. எங்களில் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள், விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி நாங்கள் அதை பயன்படுத்த எங்களுக்கு பலன் தாங்க தகப்பனே. தவறான போதனைகளுக்கு நாங்கள் சிக்கி தவித்து விடக்கூடாது. போதிக்கிறவர்கள் வேத வசனத்தின்படி போதிக்க எங்களுக்கு பலன் தாங்க. புத்தி சொல்லுகிறவர்கள் ஓய்வு நாளை போன்ற முக்கியமான கற்பனைகளை கை கொள்ளும்படியாக ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதற்கு எங்களுக்கு அருள் தாருங்கள் ஆண்டவரே. ஊழியம் செய்வதில் நாங்கள் சளைத்து போகாதபடி ஆண்டவரே, இவன் பெரியவன் நான் பெரியவன் என்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே வராதபடி ஒருவர் கொஞ்சம் பேர் தான், அந்த கொஞ்ச பேர்ல இதை நீங்க தந்திருக்கிறீங்க. நாங்க அதை அநேக பயன்படுத்தாம இருக்கிறோம் சுவாமி, அதை பயன்படுத்துவோம். எங்க சபையும் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படும். இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.